ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
சந்தான ஆச்சாரியர்களில் நான்காம் அவராக விளங்கும் உமாபதி சிவம். சந்தான குரவர் என்றும் சந்தான ஆச்சாரியர்கள் என்றும் நம்ம சைவ சமயத்தின் அருளாளர்களை நாம் போற்றுகிற வழக்காறு உண்டு. சைவ சமய குரவர்கள் என்பவர்கள் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட நால்வரை குறிக்கும். எனவே சமயத்தினுடைய தலைவர்களாக அப்பெருமக்கள் நால்வரும் அமைந்த காரணத்தினாலேதான் கைலாய திருவுருவப்படத்தில் நால்வரும் நீண்ட கோலத்தில் நமக்கு காட்சியளிப்பார்கள். சந்தான ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகிற மெய்கண்டார் முதல் நான்கு பெருமக்களும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார்கள். அவ்வாறு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவதற்கு காரணம் அவர்கள் நமக்கு ஞானாசிரியர்கள் என்பதால். கைலாய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சேக்கிழார் நால்வரும் அமர்ந்திருப்பார்கள். ஆக ஐவர் அமர்ந்திருக்க நால்வர் நின்ற கோலத்தில் நமக்கு அருள் வழங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த நால்வரும் குரவர்கள் தலைவர்கள் என்று சொல்லுவார்கள். குரவர்னு பெரியரானா போடப்படாது. நான் தமிழ் வாத்தியார்னால அப்படி சொல்லித்தரும். தமிழ் வாத்தியார்னா பெரியரானா சின்னரானான்னு சொல்லுவார். அதனால பெரியரானா போடப்படாது, போட்டா அது ஒரு மரபு குறிக்கும். சின்னரானா தான் போடணும், இடையினரானா போடணும் வச்சுங்க. குரவர் என்றால் தலைவர் என்பது பொருள். சமய குரவர் என்று அவர்களை அழைக்க வேண்டும். ஏன்னா இது பொது வகுப்பு என்பதனாலே சில அடிப்படை செய்திகளை நாம் மறந்து விடக்கூடாது, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாத்தி சொல்லிடப்படாது. படிச்சுட்டா கூட மாத்தி சொல்லிக்கலாம், படிக்கிற போது மாத்தி சொல்லப்படாது. படிச்சுட்டா மாத்தி சொல்லிக்கலாம், அப்புறம் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிவிடலாம். ஆனா படிக்கிற போது மாத்தி சொல்லிவிடப்படாது. வாத்தியார் சின்ன கணக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். 16x16 என்னன்னா பையன் கேட்டான். சின்னதெல்லாம் எங்களை கேட்டு நீங்களா சொல்லிவிட்டு பெருச மட்டும் எங்கள்கிட்ட கேட்குறீங்களா சார்? நானாங்க எத்தனை இவர் சொல்லிட்டேன், நானாங்க 16. நான் இப்ப கேள்வி கேட்கறேன்டா, 16x16 என்னடாண்ணா? ஏன் சார், சின்ன கேள்வியெல்லாம் நீங்களே பதில் சொல்லிவிட்டு பெரிய கேள்விக்கு மட்டும் எங்களை கேட்குறீங்க. அதனால குரவர் என்ற நிலையில் தலைவர்கள் என்பதனாலே அவர்கள் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். ஆனால் ஞானாசிரியர்கள் என்பவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை நீ உணர வேண்டும், உணர்ந்து அந்த திருவருளை பெற வேண்டும் என்று ஞானத்தை நமக்கு தருகின்ற காரணத்தால் அந்த ஞானாசிரியர்கள் நால்வரும் அமர்ந்திருப்பார்கள். அடியார்களை போற்றி இறையருளை பெற்றவர் என்பதனாலே சேக்கிழார் பெருமானும் அமர்ந்திருப்பார். இந்த நால்வர்களில் சந்தானாச்சாரியர், சந்தானம் என்றால் பரம்பரை என்பது பொருள். சந்தானம், சந்தான ஆச்சாரியர்கள், சந்தானம் என்றால் பரம்பரை, பரம்பரை பரம்பரையா செவி வழி செய்தியாக. மெய்கண்ட அதாவது முதல்ல நந்தி அகச்சந்தானாச்சாரியர், புகரச்சந்தானாச்சாரியர் என்று நம்முடைய ஞானாசிரியர்கள் இருவகைப்படுவார்கள். அதிலே முதலாக சொல்லக்கூடியது அகச்சந்தானாச்சாரியர் என்பது. எம்பெருமானுடைய திருக்கோயில நந்தி எம்பெருமான் மூணு இடத்துல இருப்பார். சிவங்கோயில மூணு இடத்துல இருப்பார். பழைய கோயிலா இருந்தா அதுல ராஜகோபுரத்துக்கு கீழே நின்ற கோலத்துல ஒரு மாட்டு வடிவம் நந்தி வருவார் இருப்பார். அவர் காவல் நந்தி, அதிகார நந்தி என்று சொல்லப்படுவார். அவர் நின்ற கோலத்தில் இருப்பார். பக்கத்துல ஒரு பெண்ணை கூட வச்சிருப்பார் சக்திக்காக, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார்னு அர்த்தம், பசுமாடுன்னு அர்த்தம். அவர் இறைவனுடைய சக்தியை பெற்றவர் என்பதற்காக நின்ற கோலத்தில் ஒரு காளை வாகனத்தினுடைய முகம் இருக்க, நம்முடைய மானிட வடிவத்தின் கை கால்கள் இருப்பது போல், கையில் ஒரு பிரம்பு வைத்திருப்பது போல் காட்டியிருப்பார்கள். அவர் கைலாயத்தில் உள்ளே வருகிறவர்களை அடையாளம் கண்டு வழிபடுகிறவர் என்பதனாலே அதிகார நந்தி என்று அவருக்கு பெயர். அடுத்தாற்போல கொடிமரம் என்று ஒன்று இருக்கு. அந்த கொடிவர பக்கத்துல பலிபீடம் இருக்கும். பலிபீடம்னா புள்ளைய புளிய வர வைக்கிற இடம். தப்பா சொல்றேன்னு நினைக்கிறாரு. தெரிஞ்சதை சொல்லணும்ல, தெரிஞ்சதை சொல்லித்தான் தெரியாத சொல்லணும். அதனால அர்ச்சகர் வந்து புளியோரை வச்சு தனி ஊற்றிட்டு போறாரு பாருங்க. அதான் அது நம்முடைய ஆசைகளை எல்லாம், ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்ததே புளியோதரைத்தான் நல்லா தெரியும். ஏன்னா சாமி மட்டும் புளியோதரைக்க எவ்வளவு நேரம் கியூல நின்று வாங்கிட்டு வர்றான், அப்ப அதுல ஒரு ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தப்பு இல்லை, அந்த ஆசையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் புளியோதரையை வச்சு இந்த ஆசையெல்லாம் நீக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. நாம அப்புறம் ஒரு புளியோதரையை விடுறது இல்லை. அந்த நந்தி நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சிம்பல். அந்த நந்தி ஆன்மா, அதனாலதான் அதுக்குத்தான் பிரதோஷம் பண்ணணும். அது அந்த மந்திரத்தை சொல்லுவார். மந்திரத்தை சொல்லுகிறவர்கள் ஞானாசிரியர் தான் சொல்லணும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் போய் காதல் சொல்லக்கூடாது. அது நாம தான் நம்ம காதுக்களே சொல்லிக்க வேண்டியதுதான். அதுக்கு அதுல ஏன் எச்சியை ஊத்துவாங்க? ஏன்னா நல்லா அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணி பால் பாலா குடம் குடமா ஊத்துன பிறகு நல்லவேளை எங்க தஞ்சாவூர் நந்தி பெருசா இருந்ததுனால அது யாரு காதுலையும் போய் சொல்றது இல்லை. பாராபிஷம்லாம் அதான் இருக்கு. நம்ம ஆளுக்கு யாரும் மேல ஏறி போய் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அதற்கு ஆன்மாவை, அதனாலதான் அந்த ஆன்மா பார்வைக்கு ஏற்றாற் போல் சிவலிங்கம் இருக்கு. அந்த ஆன்மாவினுடைய சிவலிங்கத்துடைய கண்ணுக்கு நேர பாத்தீங்கன்னா, கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற கண்ணுக்கு நேர பாத்தீங்கன்னா, அந்த கண்ணுலேருந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம். அதுதான் நம்ம நடனம் பாக்கிறோம்னு கொம்புக்கு நடுவில் பாக்கிறோம். இறைவனுடைய திருவுருவம் தெரியும். ஆன்மாவாக இருக்கிற நாம் இங்கிருந்து கொண்டு இறைவா உன்னுடைய திருவடியை காண வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைதான் ஆன்மா. கருவறைக்கு அப்புறம் அர்த்த மண்டபத்துல ஒரு நந்தி இருக்கும். கருவறைக்கே சிவலிங்கத்தை தவிர வேறு எதுவும் வைக்கப்படாது. ஆச்சாரியர் தான் உள்ள போல. ஆச்சாரியன் தன்னை சிவனாக பரிணாமம் பண்ணி கொண்டு தான் உள்ள போல். அது அவருடைய ஏகாந்த பெருவழி அது. அதனால் சுவாதசாந்த பெருவழி என்று அந்த கருவறையை சொல்லுவார்கள். அந்த கருவறைக்குள்ள சிவனை தவிர வேறு யாரும் போக முடியாது. இந்த ஐயர் போறாருன்னு, அதனாலதான் மற்ற மனிதர் எல்லாம் போகப்படாதுன்னு பழைய காலத்துல வச்சாங்க. அதுக்கு உடனே இல்லை ஆலயம் புகும் அப்படின்னு போராட்டம், தெரியாம சொல்ற. அதுக்குள்ள போலாம். நீ உன்னை இறைவனாக பாவித்துக் கொள்ளுகிற தீட்சை பெற்றிருக்க வேண்டும், பாவித்துக் கொள்ள வேண்டும். சிவாச்சாரியர்கள் கல்யாணம் நம்முடைய வீடுகளில் சிவபூஜை பண்ணி அந்த சிவபூஜையின் பயனை அனுபவிப்பதற்காக இந்த கோயிலுக்குள்ளே வந்து அவர்கள் முறைப்படி தங்களை எம்பெருமானாக பாவித்து கொண்டு பரிமா அப்படி பூஜையை முடியல சொல்லுவாங்க. அப்படி வருகிறவர்கள் சிவபெருமான் தான், சிவபெருமானை வணங்க முடியும். சிவபெருமானாக தான் உள்ள போக முடியும். அதுதான் கருவறை. அப்படி சன்னல் கூட கிடையாது இல்ல கருவறையில். கருவறையில் ஒரு ஜன்னல் கூட வைக்கப்படாது. கருவறையில டைல்ஸ் ஓட்டப்படாது. கருவறையில கல் தான் இருக்கணும். டைல்ஸ் எல்லாம் ஓட்டுறான், ஓட்டப்படாது. லைட் எல்லாம் போடவே கூடாது. நீங்க அவருக்கு வெளிச்சம் போட்டு நீங்க என்ன பாக்குறது? உங்க மனசுக்குள்ளையில அவரை பார்க்கணும். சரி, அதுக்கு அர்த்த மண்டபத்துல ஒரு சிவலிங்கம் நந்தியம் பெருமா இருப்பார். அவர் பெரிய கோயில்லாம் பாத்தீங்கன்னா உலோகத்தால கூட இருக்கும். பஞ்சலோகத்தால கூட இருக்கும். நீங்க பாத்துக்கலாம், கல்லுலயும் இருக்கும் பஞ்சலோகத்திலையும். அதுதான் ஞானாசிரியர் நந்தியம் பெருமான். முதல் முதலாக சிவபெருமானிடத்தில் உபதேசம் பெற்ற, ஞானத்தை பெற்ற நந்தி. அவர் கிட்ட போய் ஒண்ணுமே பேசப்படாது, அவர் ஞானாசிரியர். அதனாலதான் சிவபெருமான் உயரத்தில் இருக்க அவருடைய உபதேசம் கெட்ட மாணவர் போல சிவ அந்த நந்தி கீழே இருக்கும். நம்ம ஆன்ம நந்தி உயரமா இருக்கும் பாத்தீங்கன்னா சரியா, இந்த நந்தி கீழே இருக்கும் இறைவனுடைய பலிபீடத்துக்கு கீழே இருக்கும். ஏனென்றால் இறைவன் ஆச்சாரியன், இந்த நந்தி மாணவர், முதல் மாணாக்கர், முதல் மாணவர். அந்த முதல் மாணவர் தான் நாம் ஆச்சாரியராக வைத்து நந்தியம் பரம்பரை அகச்சந்தான் ஆச்சாரியர்கள் அவர்களில் வந்தார். அதுக்கப்புறம் ஜனகாதி முனிவர், அதுக்கப்புறம் பரஞ்சோதியார், அப்புறம் தனாதி இருந்து நாலு பேர், அதுக்கப்புறம் மெய்கண்டார். இந்த சந்தான பரம்பரை என்றால் ஒருவர் மூலமாக அடுத்தவருக்கு தெரிந்து, அடுத்தவருக்கு மூலமாக அடுத்தவருக்கு தெரிந்து இந்த உபதேச முறைகள், ஞான முறைகள் நமக்கு வந்தன. சத்தியஞான தரிசினிகள் தான் கடைசியில இருந்து பரஞ்சோதியாரு பரஞ்சோதியார் வந்து மெய்கண்டார் கொடுக்கிற பொழுது சத்தியஞான தரிசினிகள் என்ற மெய்கண்டாருக்கு பெயரை கொடுக்கிறார். அப்ப சனற்குமார, சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதியார், அதுக்கப்புறம் மெய்கண்டார், அருளந்தியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி, அகச்சந்தானம், புறச்சந்தானம். சந்தானம் என்றால் பரம்பரை, குரு பரம்பரை என்று பொருள். இதில் நான்காவதாக விளங்குகிற உமாவிசிவம் தான் நாம் படிக்கக்கூடிய நூலுக்கு ஆசிரியர். தீட்சிதராக விளங்கினாலும் நம்முடைய தமிழுக்குரிய ஞானத்தை பெற்று, சைவ ஞானத்தை பெற்று, சாதாரண விறகு வெட்டிக்கும் முள்ளிச்செடிக்கும் ஞானத்தை அருளியவர் என்ற நிலை பெருமை உமாவதி சிவத்துக்கு உண்டு. இறைவனே சீற்றெழுதி கொடுத்து மடத்துக்கு விறகு கொண்டு வருகின்ற ஒருவனுக்கு நீ ஞான தீட்சை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் அருளினான். எனவே தன்னுடைய பரம்பரையில், ஆச்சாரிய பரம்பரையில் வந்திருக்கிற உமாவதி சிவத்திற்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அந்த சீட்டை பார்த்து தீட்சை கொடுக்க, அவர் மனைவி போன்றவர்கள் எல்லாம் இப்படி தீட்சை கொடுத்து பரலோகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று வழக்கு தொடுக்க, அந்த அரசனுடைய முன்னிலையில் முள்ளிச்செடிக்கு தீட்சை கொடுத்தார் என்பது செவி வழி செய்தி. அது உண்மையா இல்லையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணப்படாது, காதலும் கேட்டிருக்கோம். என்ன சார் 3 மணி நேரத்துக்குள்ள சின்ன திரையில காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று எல்லாத்துக்கும் போயிடும், அதை நம்புறோம். நம்ம போட்டு வச்சிருக்கிற படத்தை 2 வாரம் போட்டு அறுக்கிறான், 3 வாரமா அது எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு காட்சி எத்தனை நாள் நீடிச்சு காட்டுறான், அதான் சின்ன திரை. சரி, இப்ப நான்காமராக இருக்கிற உமாசிவம் அழுதிய திருவருட்பயனில் ஞானாசிரியரை பற்றி நான் படித்துக் கொண்டிருக்கோம். ஞானாசிரியர் ஒரு ஆன்மா இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய மலபரிபாகம் பெற்று, மலத்தை அதாவது ஆணவம் கண்ம மாயை என்பதில் மாயைக்கும் கண்மத்திற்கும் உரிய அனுபவங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு அதிலே வெறுப்பு கொண்டு, அதிலே வெறுப்படைய வேண்டும். தினசரி இட்லி போட்டாங்கன்னு வச்சுங்க, ஏடி என்னடி வெறும் இட்லியா போட்டு தள்ளுற, ஒரு நாளைக்கு வேற ஏதாவது மாத்தப்பட தோசை போட்டு கொடு அப்படின்னு சொல்ல மாலியா. எனவே அதிலே வெறுப்பு கொள்ள வேண்டும். நாம் அனுபவித்த போகமெல்லாம் போதும் என்று நினைக்க வேண்டும். வெறுப்பு கொள்ளுகிற பொழுது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு தகுதி ஏற்படுகிறது. அந்த தகுதியின் அடிப்படையில் ஆச்சாரியர் ஒருவரை நமக்கு அனுப்பி, இறைவனே அனுப்பி தனது உபதேச முறையை அவனுக்கு சொல், அவன் என்பால் வர வேண்டும் என்று 5 வேடரின் அயந்தனை வளந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த, நாம் செய்த தவத்தினாலே இறைவன் ஆச்சாரியனை அனுப்பிவான். நாம் இறைவனை நாடும் வேண்டிக் கொண்டிருந்ததால் தான், சிறுமுறைகளை படித்ததினாலே தான் நாம் ஆச்சாரியர் உபதேசத்தை கேட்பதற்கு இந்த பயிற்சி முகாமுக்கு நாம் வர முடிகிறது. எனவே அந்த ஆச்சாரியரை இறைவன் அனுப்பி வைத்து, நீ உலகப்பற்றுக்களை விட்டு அந்நிய மின்மையின் அரண்களால் செல்ல வேண்டும் என்ற நிலையில் நம்மிடத்தில் அனுப்பி வைக்கின்ற நிலைதான் ஞானாசிரியனுடைய பணி. அதிலே 3 பாடல்களை நாம் பார்த்தோம், எஞ்சிய 7 பாடல்களை. ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் திருக்கோயிலில் இடம்பெறுவதை விட தனி நிலையில் அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள், அவருடைய சமாதியாக இருக்கின்ற நிலையில் தான் சென்று நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள், கற்பக்கிரகத்தில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். சுற்றுப்புற தெய்வங்கள் எல்லாம் அவர் இறைவனுடைய அருள் பெற்றிருக்கின்ற சிறு தெய்வங்கள். ஆனா இப்ப எல்லாரும் வச்சு 4 வரையும் வைக்கிறாங்க, வைக்க கூடாது. ஏனென்றால் இப்ப சிவபெருமான இதுல வச்சிருக்காங்க கருவறையில, சந்தான குறவர்களை 4 வரையில வச்சிருக்கிறோம், அவர்கள் தலைவருங்கிறனால இவர்கள் ஆச்சாரியர் என்று சொன்னால் தட்சிணாமூர்த்தி போல கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பீடத்தில் வேண்டுமானாலும் வைத்தால் வைக்கலாமே தவிர, தனியா 63 சேர்த்தவரை வைத்தால் அவரை ஞானாசிரியரை நீங்கள் கடவுளாக நினைக்க, ஞானாசிரியர் கடவுள். நம்ம இந்த 10 பாட்டில் அதான் படிக்க போறோம். ஞானாசிரியர் தனி ஒரு மனுஷ சட்டை தாங்கி வந்த தனி உருவம் அல்ல, கடவுள் தான் மானுட சட்டை தாங்கி வருகிறார். எனவே ஒவ்வொரு அடியவரும், ஒவ்வொரு மாணாக்கரும் தன்னுடைய ஞானாசிரியரை தெய்வமாக நினைப்பார்களே தவிர, அவர் தன்னை போல ஒரு மானுட சட்டை தாங்கி வந்தவர் என்று நினைப்பது இல்லை. தெய்வத்துக்கு நீங்க எங்க வச்சிருக்கீங்க இடம்? கருவறையில வச்சிருக்கீங்க. எனவேதான் 4 வருடைய நிலையில், 4 வரை எங்கு அவர்கள் தங்களுடைய சமாதி அதாவது இறைவன் திருவோடு கலந்தார்களால் அங்கு இருக்கின்ற கருவறையில் அவர்களுடைய பீடமோ அல்லது திருவுருவமோ இருக்கும். அப்ப 63 நாயன்மாரோட ஞானாதிரி வச்சா ஞானாதிரியருக்குரிய பெருமையே இல்லையே. என்னை பொறுத்தவரையில் அங்க வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் ஞானாசிரியர் யாரு? இறைவன் ஈக்குவல் ஞானாசிரியர். இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் தான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். 63 யாரு? இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். ஞானாசிரியர் யாரு? இறைவனே ஞானாசிரியர். நீங்க கருவறையில் வைத்துத்தான் அவர்களை வணங்க வேண்டுமே தவிர அவர்களை சிறு தெய்வங்களாகவோ அருள் பெற்ற அடியார்களாகவோ வழங்குதல் கூடாது. அதனாலதான் இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளதான் எங்க நால்வருடைய சந்தா ஆச்சாரிய திருவுருவத்தை வைக்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அதுவும் நம்முடைய மெய்கண்டார்னு ஒரு ஆணையர் வந்தார். அவர் காலத்துக்கு பிறகுதான் அவர் தான் வச்சிடணும். எப்படியாவது மெய்கண்டார வைக்கணும். மெய்கண்டார வைக்கும்போது எல்லாரும் வச்சிருக்கோம். 4வது பாடல், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார். அதுக்குத்தான் இது விளக்க வந்தேன். நாம் உண்மையான தத்துவங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். நால்வருடைய சிலை இருக்கிற பொழுது ஏன் சந்தானாச்சாரியுடைய சிலைகள் பல திருக்கோயில் இல்லாமல் சில கோயில்கள் வைக்கப்பட்டிருக்கின்றால் நான் சொன்னதுதான் பொருள். அவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் இறைவனுக்கு சவமானவர்கள். எனவே அவர்களை கருவறையில் வைத்து பூஜிக்க வேண்டுமே தவிர சுற்றுத்தெருளே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்ற சுற்றிலே இருக்கிற தெய்வங்களும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான். இறைவனுடைய அருளை பெற்ற நாம் இன்னும் இறைவனுடைய அருளை பெறல. ஆனால் அருளை பெற்றவர்களை வணங்குவதிலே தவறு இல்லை. எனவே அந்த முறை பொய் இருண்ட சிந்தை பொறியிலார். பொய், பொய் என்றால் இந்த உடம்பு தான் பொய். அதனாலதான் மெய்யின்னா பொய்ய நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் மெய்யின்னு தமிழ்ல உடம்புக்கு பொருள் சொன்ன. அது மெய்தான் பொய். பொய்யாக இருப்பது உண்மை போல காட்சியளிக்கிறது. அதனால மெய்யின்னா பொய் உடல். இருண்ட சிந்தை, மயக்கது ஆணவ மலத்தினால் ஏற்பட்டிருக்கிற தடை பெற்றிருக்கிற சிந்தை. எனவே உடம்பை, உடம்புக்குள்ளே இருக்கின்ற தடை செய்கின்ற ஆணவத்தை பெற்ற சிந்தையையும் அந்த பொறியிலார். பொறியிலார் என்றால் கருவி இல்லாதவர் என்பது நேரடியான பொருள். ஆனால் இங்கே பொறியிலார் என்பதற்கு ஊழ் வலி கூட்டாதார் என்று கொள்ள வேண்டும். ஊழின் நிலை இருந்தால் நிச்சயம் ஆச்சாரியனை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு நல்லூள் இல்லைன்னா ஆச்சாரியனை அறிந்து கொள்ள முடியாது. நல்லூள் இருந்ததுனாலதான் திண்ணையில உட்கார்ந்த வரைஞான சம்பந்தர உமாபதி சிவன் அடையாளம் கண்டுகிட்டார். எப்பொழுதும் தெருவில் போறவர் தான் பார்த்திருப்பார் தான். அன்னைக்கின் நல்லூள் வந்தது, அன்னைக்கு நல்ல நேரம் வந்தது, நல்ல காலம் வந்தது தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப பொறியிலார் என்றால் ஊழ் வலி இல்லாதவர் என்று பொருள் கொள்ளலாம். ஊழ் வலி இல்லாதவர். எனவே பொய்யான உடம்பினாலே ஆணவத்தால் தடுக்கப்பெற்றிருக்கிற சிந்தனையை உடையவர்களாக இருக்கின்ற நல்லூள் இல்லாதவர்கள் போதமாம் மெய்யிரண்டும் காணார். போதமாம், போதத்தை தருகிற அறிவுரையை தருகிற ஞான ஆச்சாரியரையும் அவருடைய மெய்யையும் அவருடைய வடிவத்தையும். போதமாம் மெய் இரண்டு. மெய் இரண்டு என்றால் அவருடைய வடிவம் போதம். போதம் என்பது ஆசி உரை, சிவஞான போதம், சிவஞானத்தை உபதேசிக்கின்ற நூல். அப்ப போதம் அப்புறம் மெய், அந்த இரண்டும் காணார் மிக. எனவே இந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆச்சாரிய தெரிய மாட்டார். அதனால ஆச்சாரிய தெரிஞ்சாத்தானே நீ போய் வணங்கலாம். ஆச்சாரியர் நானே வாத்தியார் அப்படின்னா நீ வாத்தியாரா எங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாம அவரே டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப யாராவது வாத்தியார் டெஸ்ட் பண்ணா வரவே மாட்டான், ஓடியே போயிடுவான். அப்ப டெஸ்ட். போதமாம் மெய்யிரண்டும். போதம் என்பது ஞானம். ஞானத்தையும் ஞானத்தை தருகின்ற உருவத்தையும் காணார், இரண்டும் காணார் மிக. அவர்கள் தங்களுக்குள்ளே இரண்டையும் காண மாட்டார்கள். அப்படியானால் அறியாமை இருக்கிற பொழுது நாம் இந்த உடம்பை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது ஆச்சாரியனுடைய திருவுருவத்தை நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம். தெரிந்து கொள்வதற்கு வழி இல்லை. அப்படியானால் நம்முடைய ஆணவத்தை குறைப்பதற்கு உடம்பால் வழிபாடு செய்ய, அதனால மெய்ங்கிற பொய்ன்னு சொன்னார். உடம்பை ஏன் இதுல கூட்டு சொல்லணும்? நீ உடம்பால் எப்பொழுது பணி செய்து அந்த உடம்பால் உடம்பை வெறுக்கிறாயோ அப்பொழுதுதான் ஞானம் வரும். உடம்பை வெறுக்க வேண்டும். உடம்பை வெறுத்தவர்கள் தான் 63. நான் நேற்றே சொன்னேன், 63 நாயன்மார்களும் எப்படி உடம்பை வெறுத்தார்கள் என்று சொன்னேன். ஞானாசிரியராக விளங்க வேண்டுமானால், தன்னுடைய ஞானாசிரியர் ஆசிவுரையை பெற வேண்டுமானால் நம் உடம்பு நினைக்கப்படாது. அப்ப நாம தான் ஞானாசிரியருடைய உரையை கேட்பதற்கு தகுதி அடைகிறோம். உடம்பை பற்றி கவலைப்படவில்லை, அந்த உடம்பை கவலைப்படாது ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்புள்ளவர்களுக்குத்தான் ஆச்சாரிய வடிவம் தெரியும். இல்லை என்றால் போதமாம் ஞானமும் மெய் இரண்டும் காணார் மிக. அவர்களுக்கு வெறும் மானுடச் சற்றை தான் தெரியுமே தவிர அவர் நம்முடைய ஞானாசிரியர் என்று தெரியாது. தெரிவதற்குரிய வழி இல்லாமல் போய்விடும். இப்ப ஐந்தாவது குரட்பா, பார்வை என மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. யானையை வைத்து யானையை பிடிப்பார்கள், காளையை வைத்து காளையை அடக்குவார்கள். எனவே ஒரு பார்வை மிருகம் என்று மிருகத்தை பழக்கி அதன் மூலமாக மிருகத்தை பிடிப்பது உண்டு. அதற்கு பார்வை மிருகம் என்று சொல்வார். மக்கள் என்றால் ஆறறிவு படைத்து அன்புள்ளம் கொண்டவன் தான் மனிதன். அதனாலதான் மனிதாபிமானம், மனிதாபிமானம் சொல்றானா இல்லையா? இப்ப மனிதாபிமானம் இருக்க வேண்டும் என்கிறார். மனிதன் என்றால் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும், அப்பத்தான் மனிதன். விலங்குகளுக்கெல்லாம் கருணை கிடையாது. விலங்குகள் தான் வாழ வேண்டும், தான் அடித்து சாப்பிட்டாலும் சரி அல்லது திருடி சாப்பிட்டாலும் சரி வாழ வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். கருணைக்கும் அவர் அந்த விலங்குகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பால் கறக்கிற மாடாக இருந்தாலும் கூட கருணையோடு நமக்கு பால் தருகிறது என்பது பொருள் அல்ல. அதை ஏமாத்தி நம்ம புடிங்கிறோம். கண்டுகுடிய காட்டி கண்டை சாப்பிட வச்சு நாம கண்டு சாப்பிட்டது போல சரி இந்த கண்டு சாப்பிடட்டும்னு நம்மளை விட்டு சாப்பிட சொல்லு. அதுதான் எழுதுவார் சண்டேஸ்வரப்ப. அந்த மாடெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்துச்சான், சுத்திக்கிட்டு இருந்த உடனே இவர் ஒரு காலுக்கு ஒன்றாக நாலு காம்பு இருக்குமா, அதுல ஒரு காம்பத்தான் தொடுவாராம். ஏன்னா மத்த காம்பு வந்து நாலு காம்புல ஒன்று கன்றுக்கு, கன்றுக்கு பால், அடுத்தது இறைவனுக்கு, அதுக்கப்புறம் எவன் மாடு வளர்த்தானோ அவனுக்கு, மற்றது விற்பனைக்கு. நாலுக்கு நாலு, அதுல ஒன்றாக இறைவனுக்குரிய ஒரே ஒரு காம்பத்தான் தொடுவாராம். அது தொட்ட உடனே கண்டை நினைத்து, தன் கண்ணை நினைத்து அந்த பசு ஞானக்கன்றுகளை, தன் வீட்டு கண்டை நினைத்து இந்த ஞானக்கன்றுக்கு பால் குடிச்சுதான். ஒரு காலுக்கு ஒரு ஆவுக்கு ஒரு காலாக சேர்க்கல எழுதுவார். இப்ப எல்லாம் நாங்கள் மாடு வளர்க்கிறோம், மாடுதான் எங்களுக்கு தொழில் அப்படி நாளுக்கு மேல மிஷினை போட்டு கறந்து பிராயா கறந்து, நாங்கள் மாடு வளர்ப்பது எங்களுக்கு பெருமை, என் குடும்பமே மாடு வளர்க்கிறது அப்படின்னு காட்டானா இல்லையா? காட்டி நாளுக்கும் மாட்டிப்பறேன், உறிஞ்சின்னு உறிஞ்சிடுறேன். அப்ப அதுவா கருணை தருது? நம்மளா புடுங்குறோம் வேற வழியும். விலங்குகள் கருணை உள்ளம் படைத்தவை அல்ல. எவன் மனிதன் கருணை உள்ளம் படைத்தவனோ அவன்தான் மனிதநேயம். கருணை இல்லாதவர்கள் மாக்கள். அதுக்கு சொல்ற, அதுக்கு சொல்ல வந்த இந்த விளக்கத்தை மாக்கள்ங்கிறார் பாருங்க. பார்வை என மாக்களை பற்றி, மாக்கள் என்றால் விலங்குகள் சார். மக்களுக்கு மாக்கள் கொஞ்சம் நீட்டி இருக்கிறதுனால அது மக்கள்ங்கிறது மாக்கள் என்று அகரம் நீட்டல் விகாரமாயிற்று இலக்கண குறிப்பு. அப்ப மனிதர்களைத்தானே குறிக்கும் நினைக்கப்படாது. மாக்கள் என்பது விலங்குகளை குறிக்கும். மக்கள் பண்பிற்கு எதிர்மறையாக இருப்பதால் அதை மாக்கள் என்று குறித்தார்கள். அப்ப பார்வை என, பார்வை என பார்வை விலங்குகள். யானையை பிடிக்கிறதுக்கு யானையால தான் செய்வாங்க. இப்ப காட்டிலேருந்து யானையெல்லாம் நகரத்துக்கு வருது, ஏன்னா நம்ம உடன்பிறப்பெல்லாம் இங்கதானே இருக்குன்னு சில நேரத்துல உள்ள வருது. உடனே நாம என்ன பார்த்தோம், நம்ம இடத்துக்கு யானையை விட்டு அதை ஓட்டுறோம், ஓடிட்டு போறோம். அப்ப பார்வை என மாக்களை பதிச்சை பிடித்தற்காக, எப்படி ஒன்று ஒரு விலங்கை அடிமைப்படுத்துவதற்கு மற்றொரு விலங்கை பார்வை விலங்கை பயன்படுத்துகிறோமோ, அதுபோல மானுட சட்டை பெற்றிருக்கிற நம்மை தன்பால் ஈர்த்து கொள்வதற்காக ஆசிரியன் மானுட சட்டை, இறைவன் மானுட சட்டை தாங்கி வருகிறான். அழகு பாரு, உன்னை அடக்கிறதுக்கு உன் வடிவத்துல வந்தாத்த நீ அடங்குவ. நானே இறைவனை வந்தான்னா போயா வேஷம் போட்டு வந்துட்டியான்னு கேட்பேன். ஆனால் அவருக்கு தெரியும், இவனை அடக்குவதற்கு இவன் வடிவத்தில் வந்தால்தான் இவனை அடக்க முடியும். எனவே மானுட சட்டை தாங்கி இறைவன் வருகிறான் என்கிறார்.